இந்த காலை ஆராதனையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற கர்த்தருடைய வசனம் யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம்.
மனுஷன் செத்த பின்
பிழைப்பானோ
எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட
போராட்டத்தின் நாளெல்லாம்
நான் காத்திருக்கிறேன்.
இங்கே யோபு தன்னுடைய சூழ்நிலைகளின் நடுவில் அவன் அங்கலாய்ப்போடு சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இங்கே நாம் வாசித்தோம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இது யோபுவின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இங்கிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு அநேகருக்கு இருக்கும். எனக்கு எப்பொழுது ஒரு மாறுதல் வரும்? என்னுடைய வாழ்க்கையின் காரியம் ஒரே மாதிரி போய்க் கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வேண்டும், ஒரு மாறுதல் சம்பவிக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியத்திலே மாறுதல் வேண்டும், உலக காரியத்திலே மாறுதல் வேண்டும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் மாறுதல் வேண்டும். இந்த காரியத்தை யோபு இப்படி எதிர்பார்த்திருப்பதில் அதிக நியாயம் உண்டு. ஏன் என்று கேட்டால், அவன் மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனுஷன், மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தவன். கடைசியில் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாவற்றையும் அவன் இழந்துவிடும். அவனுடைய வாழ்க்கை ஒரே நாள் அடிமட்டத்துக்கு நிந்தனைகள் அவன் அப்படிப்பட்ட நிலைமையில் நண்பர்கள் வந்து அவனை இப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவிலேதான் இந்த வார்த்தைகளை அவன் சொல்றான். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு போராட்டத்தின் நாளெல்லாம் மாறுதல் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை விட ஒரு மேலான காரியம், இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை தரத்தை விட இன்னும் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை தரம் இல்லையா நம்ம எதிர்பார்க்கிறது? நியாயமானது. ஏனென்றால் ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். என்னைக்குமே தன்னுடைய பிள்ளைகள் ஒரே நிலைமையில் இருக்கிறத கர்த்தர் விரும்புறதும் கிடையாது, இருக்கிற நிலைமையிலிருந்து கீழே போகிறதையும் ஆண்டவர் விரும்புறது கிடையாது. ஒவ்வொருவரோடு பேசினார், எல்லாருக்குமே மாற்றத்தை தான் ஆண்டவர் சொன்னார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், முதல் மனுஷன். அவங்க அப்படியே கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரே தோட்டத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுங்க ஆண்டவர் சொல்லல, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒரு மாற்றம் இல்லையா, அவங்களுக்கு கூட ஒரு மாற்றம். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நான் உங்களை ரெண்டு பேரும் வச்சு அந்த ரெண்டு பேரே வாழ்ந்துட்டு இருங்க ஆண்டவர் சொல்லல. ஒரு மாற்றம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார், வாக்கு தத்தம் கொடுத்தார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததி இருக்கும். ஒரு மாற்றம். பிள்ளை இல்லாதிருந்த அவனுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், இதுவரைக்கும் நீ ஒரு சாதாரண இருந்த, ஆனால் இனி வருகிற நாட்களில் உன் பெயர் எல்லாருக்கும் பிரபலமாகும்படி உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஒரு மாற்றம். யோசேப்பை ஆண்டவர் அழைக்கிறார், அவனுக்கு கர்த்தர் பல சொப்பனங்களை கொடுக்கிறார். அவனை அதே நிலைமை குறித்து ஆண்டவர் சொல்லல, உனக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது, நீ ஒரு பெரிய ஆளா உயரப் போற. ஆண்டவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ, யாரையெல்லாம் தனக்காக தெரிந்து கொண்டாரோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை சொன்னார், மாற்றத்தை செய்து கொடுத்தார். ஆகையினாலே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேலான மாற்றத்தை என் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் சம்பவிக்கும். ஆமென். அந்த மாற்றங்கள் சம்பவிக்கும். இன்றைக்கு இந்த யோபுடைய வாழ்க்கையிலிருந்தே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், முதல் அதிகாரத்தை திறந்து கொள்வோம். முதல் மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும்
சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான்.
அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும்
மூவாயிரம் ஒட்டகங்களும்
ஐநூறு ஏர்மாடுகளும்
ஐநூறு கழுதைகளுமாகிய
மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன்
கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும்
பெரியவனாயிருந்தான்.
கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனத்தில் அவன் மிகவும் பெரியவனாய் எண்ணப்பட்டான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையின் எல்லாமே மேன்மையாயிருந்தது. யோபு மிகவும் பழமையான ஒரு மனிதன். நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, ஆபிரகாமுடைய காலத்திற்கு முன்பதாக கூட அவன் வாழ்ந்தவன் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த யோபு அந்த நாட்களில் எப்படி அவன் ஆண்டவரை அறிந்திருந்தானோ அது நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் தான் அறிந்திருந்த ஆண்டவருக்கு அவன் உத்தமனாயிருந்தான், சன்மார்க்கமாய் வாழ்ந்தான், அவருக்கு பயந்து நடந்தான், பொல்லாப்புக்கு விலகி தன்னுடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் அவன் அமைத்துக் கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்ததினாலே ஆண்டவர் அவனை அமோகமாய் ஆசீர்வதிச்சிருந்தார். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அதோடு கூட அவனுக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படி ஏராளமான ஆஸ்திகள் அவனுக்கு ஆயிரக்கணக்கில் இருந்தது. அநேக வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள், பணிவிடைக்காரர்களா இருந்தாங்க. அதெல்லாம் மெய்ப்பதற்கெல்லாம் ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்குள்ளேயே அவன் மிகவும் பெரியவனாயிருந்தான், மிகப்பெரிய ஒரு மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் இந்த முதல் மூன்று வசனங்கள் அவனுடைய மேன்மையை சொல்லுகிறது. ஆனால் அதற்கு பிறகு 4வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது காரியங்கள் மாறுகிறது. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் படிக்க முடியாது, ஜஸ்ட் அப்படி உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கிறேன். 4வது வசனத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்து 2வது அதிகாரம் 8வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வருவீர்கள் என்றால் அவனுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்துருவான். இந்த முதல் அதிகாரம் 4வது வசனத்திற்கு பிறகு 2வது அதிகாரம் 8வது வசனம் வருவதற்குள் அவன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இழந்துட்டான். 10 பிள்ளைகளை அவன் இழந்துட்டான். அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் சரீரத்தின் சுகத்தை இழந்துட்டான். மனைவியினுடைய அன்பை இழந்துட்டான். இனி அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. ஒரே நாள் எல்லாம் சம்பவிக்குது. எல்லாவற்றையும் இழந்து பரிதாபத்துக்குரிய நிலைமைக்குள் தள்ளப்பட்டான். அந்த சூழ்நிலையிலே அடுத்து வருகிற 3வது அதிகாரம், அந்த 3வது அதிகாரத்தில் தன்னுடைய வேதனையோடு அவன் புலம்புகிற காரியங்கள் அந்த 3வது அதிகாரத்தில் வருகிறது. பின்பு 4வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் 37வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய 3 நண்பர்கள் வந்து அவனை சந்திக்கிறாங்க. நான் இப்போ ஹோல் புக்கை அப்படி ஜஸ்ட் சொல்லிடுறேன். 4வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தால் அது வரைக்கும் அவனுடைய 3 நண்பர்கள் அவனை சந்தித்து அந்த நண்பர்களோடு அவனுடைய சம்பாஷணைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேச இவனும் பேச மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நண்பர்கள் சொல்லுகிற சில விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் பல விஷயங்கள் இவனை உருவ குத்துகிறதாக இருந்தது. அவனுடைய வேதனையோடு வேதனையை கூட்டக்கூடிய காரியமாயிருந்தது. அப்படி 37 அதிகாரங்கள் அப்படியே போய்விட்டது. 38வது அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் முடிகிற வரைக்கும் பார்க்கும் பொழுது நண்பர்களை எல்லாம் கர்த்தர் நிறுத்திட்டார். நிறுத்தி ஆண்டவர் யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார். 38, 39, 40, 41 நான்கு அதிகாரங்களை பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் யோபுவோடு சம்பாஷிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையின் பல காரியங்களை கர்த்தர் அவனோடு இடைப்படுகிறார், அவனை பிரிப்பேர் பண்றார். 42 அதிகாரமாகிய கடைசி அதிகாரத்தில் யோபு ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறான். தன் வாழ்க்கையை இப்பொழுது ஆண்டவருக்கு நேராக சில காரியங்களை அவன் செய்கிறான். அந்த 42 அதிகாரமாகிய அந்த கடைசி அதிகாரத்தில் தான் பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்கிறது. இதுதான் யோபுடைய புத்தகத்துடைய ஹைலைட். இதுதான் 42 அதிகாரத்தையும் பிரிச்செல்லாம். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அவன் எவைகளை எல்லாம் இழந்தானோ அதெல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் அவன் சுதந்தரித்துக் கொண்டான். அவனுடைய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாமே 2 மடங்காய் பெருகியது. 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள். மீண்டும் கர்த்தர் 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். என ஏற்கனவே இருக்கிற 10 பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. அதனால மேலும் ஒரு 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆக மொத்தத்தில் அதுவும் 2 மடங்குதான். கர்த்தர் இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். சரி, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இவன் வாழ்க்கையிலே வந்ததற்கு என்ன காரியம் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். என்ன காரியம், ஏன் இவன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வந்துச்சு, எப்படி வந்தது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரே மாதிரி உடைய லைஃப் போயிட்டு இருக்கலாம், எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்ற மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லை. உலக காரியத்தில் சொல்லுகிற மாதிரி ஒரு விருத்தி இல்லை. சரீர பிரகாரமா எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. குடும்பத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பாருங்க. சும்மா நம்ம காலத்தை ஓட்டக்கூடாது, வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், உங்கள் காரியத்திலே ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவிலே ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லறிக்கும்படி செய்வார். ஆமேன். மாற்றம் உண்டாகும். சரி, இப்ப நம்ம இந்த காரியத்தை நான் அப்படியே ஜஸ்ட் சொல்லிட்டேன். இப்ப 42 அதிகாரத்துக்கு நேரம் போயிடுவோம். அவன் வாழ்க்கையிலே வந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டது வாசிக்கலாம். 42:1-2 நாம் வாசிக்கலாம்.
அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நீர் செய்ய நினைத்தது
தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
அப்படின்னா போதும். ஆண்டவரும் அவனோடு பேசிட்டார். இப்பொழுது அவன் கடைசியாக 42 அதாவது இவருடைய வாழ்க்கையில் இந்த போராட்டத்தின் காலம், வேத வல்லுநர்கள் 9 மாதங்கள் அவன் இப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்ததாக கணிக்கிறார்கள். அந்த 9 மாத போராட்டத்துக்கு பிறகு இப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான். யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அதாவது ஆண்டவர் பேசினார், அதற்கு பதில் சொல்றான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு இந்த 38 38:1-41 வரைக்கும் ஆண்டவர் அவனோடு பேசினார். அதுக்கு அவன் கொடுத்த பதில் தான் இது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆகிறான். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. நான் போன வாரத்திலே நான் வேடிக்கையை ஒரு விஷயத்தை சொன்னேன். நம்ம நல்லவங்க நினைக்கிறவங்க பல நேரத்தில் மோசமானவங்களா இருப்பாங்க. மோசமானவன் நினைக்கிறவங்கள கர்த்தர் நல்லவங்களா காட்டுவார் இல்லையா? போன வாரம் நம்ம பார்த்தோம், ஆயக்காரர்களை நம்ம எல்லாருமே மோசமானவன்ற மைண்ட் செட்ல பார்த்திருந்தோம். ஆனால் அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காண்பித்தேன். ஆயக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள். இப்பொழுது யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லவன் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவனை குறித்து ஆரம்பத்தில் கொடுக்கப்படுகிற சாட்சி அதுதான், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். அவனை குறித்து கர்த்தரே சொல்றார், அவனை போல பூமியிலே ஒருத்தனுமே இல்லைன்றார். அப்ப இவங்கட்டையும் குறை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும், முடியும், அவங்கட்டையும் குறை கண்டுபிடிக்க முடியும். அப்ப யோபு கிட்ட கூட குறை இருக்குதா? ஆண்டவர்களும் சாட்சி கொடுத்திருக்கிறார், அவங்கிட்ட கூட குறை இருக்குதா? இருக்குது. பைபிள் நீங்க நல்லா கவனிச்சுதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. வேதம் ஒரு திறந்த புத்தகம், அதுல யாருடைய வாழ்க்கையும் மறைத்து ஆண்டவர் வைக்கல, அவருடைய வாழ்க்கையை உள்ளும் புறமும் கர்த்தர் அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா இருக்கு, நம்ம அகைன்ஸ்டா நம்ம எந்த ஆர்கியூ பண்ணக்கூடாது, அதுல எந்த விஷயத்த நம்ம பேசறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. கர்த்தர் உத்தமன் என்றால் அவன் உத்தமன் தான், கர்த்தர் அவன் சன்மார்க்கன் சொன்னா அவன் சன்மார்க்கன் தான், கர்த்தர் அவன் தேவனுக்கு பயந்தவன் சொன்னா கண்டிப்பா அவன் தேவனுக்கு பயந்தவன் தான், கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொன்னால் கண்டிப்பா அவன் பொல்லாப்புக்கு விலகினவன் தான். அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை என்று கர்த்தர் சொன்னது உண்மையானால் உண்மையாகவே அவனை போல பூமியில யாருமே இல்லை. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இதுல நம்ம ஆர்கியூ பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மேலான காரியம் அவனுக்குள் இருந்துச்சு, அவனை மாறி யாருமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களானால் பிரமிச்சு போயிடுவீங்க. சும்மா சில வசனத்தை மட்டும் உங்களுக்கு அப்படியே காட்டனுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சில காரியத்தை சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 31 திறந்து கொள்ளுங்கள். இந்த 31 அவன் தன்னுடைய நீதிகளை எல்லாம் அவன் தொடர்ந்து பேசுகிறான். முதல் வசனத்தை வாசிக்கிறான்,
என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான்,
என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான்,
ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி?
ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்ப படிவான்,
அப்பொழுது உன்னதங்களிலிருந்து,
அப்பொழுது உன்னதங்களிலிருந்து
தேவன் அளிக்கும் பங்கும்,
தேவன் அளிக்கும் பங்கும்
உன்னதத்திலிருந்து,
உன்னதத்திலிருந்து
சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ?
சர்வ வல்லவரிடத்திலிருந்து கிடைக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவன் எப்படி ஸ்டார்ட் பண்றா பாருங்க, என் கண்களோடு நான் கர்த்தருக்கு முன்பாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எந்த ஒரு பெண்ணையும் நான் இச்சித்து பார்த்தது கிடையாது. ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான் அவன். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தா நம்ம பிரமிச்சு போயிடுவோம். அவனுடைய காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையை குறைவுள்ளவனாய் இருந்தால் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறேன், என்னுடைய பார்வை சுத்தமான ஒரு பார்வை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்றால் என் பார்வை கூட தூய்மையா இருக்கிறது. ஓப்பனா சொல்றான். அடுத்தது பாருங்க, 5 வாசிக்கலாம்,
நான் மாயையிலே நடந்தேனோ,
நான் மாயையிலே நடந்தேனோ,
என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று,
என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று
சுமத்திரையான தராசிலே,
சுமத்திரையான தராசிலே
தேவன் என்னை நிறுத்து,
தேவன் என்னை நிறுத்து
என் உத்தமத்தை அறிவாராக,
என் உத்தமத்தை அறிவாராக. சேலஞ்ச், மாயையான எந்த ஒரு காரியத்தில் நான் நடந்தேனா என்று என் ஆண்டவர் என்னை தராசிலே வைத்து பார்த்து என் உத்தமத்தை அவர் பாதி சோதிச்சு சொல்லட்டும். ஆண்டவர்கிட்ட அவர் சேலஞ்ச் பண்றார், மாயையான காரியங்கிட்ட ஏதாவது உண்டு என்று என் ஆண்டவர் தராசிலே பார்த்து என்ன சொல்லட்டும் சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் சொல்ற மாயை இந்த விஷயம் எப்படி இருக்குது பாருங்க, தொடர்ந்து படிப்போம்.
என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை,
அப்பொழுது நான் விதைத்ததை
வேறொருவன் புசிப்பானாக,
வேறொருவன் புசிப்பானாக,
என் பயிர்கள்,
என் பயிர்கள்
வேறற்று போக கடவது,
வேறற்று போக கடவது. சேலஞ்ச் பண்றான், என் கண்கள், என் இருதயமானது என் கண்களை பின்தொடர்ந்தது இல்லைங்கிறான். சென்சிட்டிவான விஷயம், என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததானால் நான் விதைச்சதை வேற யாராவது ஒருத்தர் அறுத்துட்டு போட்டு சேலஞ்ச் பண்றான். அப்படின்னா என்ன, நான் எதையும் பார்த்து இந்த பொருள் நல்லா இருக்குதே அப்படின்னு நான் ஆசைப்பட்டு நினைச்சது கூட கிடையாது. நமக்கு எப்பவுமே நம்முடைய இருதயம் பார்க்கிறதே தொடர்ந்து கொண்டிருக்கும். யாராவது ஒருத்தர் நல்ல புடவை கட்டிட்டு போயிட்டா வீட்டுக்கு வந்து அதே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்போம், அது நல்லா இருந்தது அந்த புடவை. யாராவது ஒருத்தர் நல்ல புது பைக் ஓட்டிட்டு போயிட்டா நம்ம இருந்த வீட்டுக்கு வந்து ஆஹா அந்த பைக் நம்மகிட்ட நல்லா இருக்குமே. நம்முடைய கண்களில் பார்க்கிறதை நம்முடைய இருதயம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதை பார்க்கிறோமே அதை யோசிக்கிறோம், பார்க்கறதில்லையோ யோசிக்கிறோம், பார்த்து பல நாட்கள் அதை யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு செகண்ட் பார்த்துருப்போம், பல நாட்கள் அதை யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவன் சொல்றான், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தது உண்டானால் நான் விதைத்ததை வேறொருவன் அறுத்துட்டு போகட்டும். சேலஞ்ச், அப்படி நான் செஞ்சது உண்மையானால் என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் போட்டுங்கிறான். போல அப்படிக்கு அவ்வளவு நீதி, தைரியமா சேலஞ்ச் பண்றான். அதுக்கு பிறகு பாருங்க, அடுத்த பக்கத்துக்கு திருப்புவோம். 16 வசனத்தில் வாசிங்க,
எளியவர்கள்
வாஞ்சித்ததை
நான் கொடாதிருந்து
விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி
தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல்
நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ கொஸ்டின் பண்றா பாருங்க. ஒரு ஏழையான ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு விதவையான பெண் வசதி எந்த தேவையை சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது, எளியவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு வாஞ்சிக்கிற ஒரு பொருள் நான் கொடுக்காமல் என்னைக்காவது நான் தனியா சாப்பிட்டிருக்கிறேனா கேட்கிறேன். ஒரு ஏழை ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நான் மட்டும் என்னைக்காவது சாப்பிட்டது உண்டா? ஒரு விதவை ஒரு பெண் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை பார்த்துட்டு நான் அதை கண்டும் காணாமல் இருந்ததுண்டா? என்னைக்காவது நான் தனியா சாப்பிட்டதுண்டான்னு கேட்கிறான். அப்படி இருந்தா பாருங்க, சாப்பிட்டதுண்டோ? 18 வசனம்,
என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான்.
வெளியில் இருக்கிறதான கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளையை போல நான் வளர்த்தேங்கிறான்.
நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன்.
நான் பிறந்தது முதல் நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து அப்படிப்பட்டவர்கள் எல்லாத்தையும் நான் தாங்கி இருக்கிறேன். யாருக்குமே நான் எந்த குறையோடு நான் விட்டது கிடையாது. அடுத்த வசனம் படிங்க,
ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே
அனல் கொண்டதினால்
அவன் இடை என்னை புகழாதிருந்தும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினது உண்டானால்
என் கைப்பட்டை
தோளிலிருந்து சரிந்து என் புயத்தின் எலும்பு முறிந்து போவதாக.
இதை புரிஞ்சுதான் இடத்துல என்ன சொல்ல வந்தான். அவன் சொல்றான், ஒருத்தன் குளிர்ல கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த கஷ்டப்படுகிறவனை பார்த்து அவனுக்கு நான் ஏதோ ஒன்று வீட்டில் வேஸ்டா இருக்கிற துணி எடுத்து கொடுக்கல, என்னுடைய ஆட்டுமயிர் கம்பளி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சிறந்த ஆட்டுமயிர் கம்பளி எடுத்து நான் அவனுக்கு கொடுக்கறேன். ஒருத்த ரோட்ல குளிர்ல கஷ்டப்பட்டு கிடக்கிறான், அவனை பார்த்து நான் யூஸ் பண்ற ஆட்டுமயிர் கம்பளி எடுத்து நான் அவனுக்கு கொடுத்தேன். அதை வாங்கிட்டு அவன் நல்லா யூஸ் பண்ணிட்டு அதை பத்தி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, அவன் இடை என்னை போடாதிருந்தும் இவ்வளவு நல்ல ஒரு கம்பெனி எனக்கு கொடுத்தீங்களே ஐயா, அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் கொடுத்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ், ஒரு வார்த்தை சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நான் இவ்வளவு நல்ல கம்பெனி கொடுத்தும் இவன் எனக்கு ஒரு தேங்க்ஸ் ஒரு வார்த்தை சொல்லலையே, அவன் மேல எனக்கு ஒரு கோபத்தையோ ஒரு வருத்தத்தையோ ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு ஒளிமுக வாசலில் நான் உட்கார்ந்து இருக்கும் போது அவனை பார்க்கும்போது அந்த ஜனங்களை இவன் நியாயம் விசாரிக்கிற ஒரு பொசிஷன் இருந்திருக்கிறான். யோபு அந்த பட்டணத்து ஜனங்களை, ஊத்ஸ் தேசத்தில் உள்ள ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற பவர்ல இருந்திருக்கிறான். அந்த மனுஷனை பார்த்து, ஏய் உனக்கு நான் நல்ல கம்பெனி கொடுத்தேன், ஏன் சொந்த கம்பெனியை கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னா என்று சொல்லி அவனுக்கு நான் தீமையான ஒரு தீர்ப்பு நான் சொல்லி இருந்தது உண்டானால் என் கையே தோல் பட்டையில் இறங்கி போட்டுக்கிறான். இப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லார் கையும் போயிருக்கோம், ஒரு கை கூட ஒழுங்கா இருக்காது. சொல்லிக்கிட்டே போலாம், என்னுடைய டைம் ஃபுல்லா போயிடும். யோபுடைய வாழ்க்கையின் நிலைமை, அவனுடைய ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா கற்பனை செய்ய முடியாத ஒரு ஸ்டாண்டர்ட். அதனால ஆண்டவர் சொன்னார் அவன் உத்தமன், அதனால ஆண்டவர் சொன்னார் அவன் சன்மார்க்கன்னார், அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் அவன் தேவனுக்கு பயந்தவன், அதனால்தான் சொன்னார் இவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் அவனை போல பூமியிலே ஒருத்தருமே இல்லைன்னார். சரி, என்ன குறை? இதெல்லாம் பார்த்து நிறைவா தானே இருக்குது. எந்த விஷயத்திலும் குறை சொல்ல முடியாதபடி அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. அவ்வளவு காரியங்கள் இருந்த போது அவன் எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாத்தையும் டோட்டலா இழந்தான். அந்த சூழ்நிலையில் அவன் அங்கலாய்ப்போடு இன்னொரு வார்த்தையை சொல்றான். 23 வருவோம், 3-4 வசனங்களை வாசிக்கலாம்.
நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை, அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, என் நியாயத்தை,
அவருக்கு முன்பாக
வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன்.
இப்ப அவன் ஒரு காரியத்தை வேதனையோடு இந்த இடத்துல ஷேர் பண்றான். என்ன சொல்றான்? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். என் ஆண்டவரை நான் சந்திக்கணும், அவர் எங்கே கண்டு சந்திக்கிறது தெரிந்தால் நலமாயிருக்கும். எதுக்கு சந்திக்கணும்? அப்பொழுது என் நியாயங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக நான் வரிசையா வைப்பேன். இவர் அவன் ஏற்கனவே வாசல்லி, அது அவருடைய நியாயங்கள். ஆண்டவரே, ஒருத்தன் கூடல கஷ்டப்படும் போது என் சொந்த ஆட்டுமயிர் கம்பளி நான் கொடுத்திருக்கிறேனே, ஒரு விதவையோ ஒரு எளியவனோ சாப்பாடு இல்லாமல் இருக்கும்பொழுது நான் தனியா சாப்பிட்டு இருக்கிறேனா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட சேர்ந்துதான் நான் உட்கார வச்சு சாப்பிட்டுருக்கிறேன். இதெல்லாம் நியாயம். நான் என்னைக்காவது ஒரு பொருளை பார்த்து ஆஹா இது எல்லாருக்கும் சொல்லி நான் வீட்டில் வந்து அதை நினைச்சு கூட பார்த்தது இல்லையே, நான் உங்களை மட்டும்தானே நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், எந்த பொருள் மேலே என்னுடைய கண்கள் இச்சித்தது இல்லையே, எந்த நபர் மேலே என் கண்கள் இச்சித்தது இல்லையே, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேனே என்று சொல்லி என்னுடைய நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக நான் வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். இப்படி என் நியாயத்தை எல்லாம் சொல்லி என் காரியத்தை சாதித்துக் கொள்வேன், காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். என்னுடைய நியாயத்தை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாய், அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் வந்து நின்று சொல்லி, இப்படிப்பட்ட எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை என்று அவரிடத்தில் கேட்டு, இந்த நிலைமையிலிருந்து என்னை தூக்கியிடும், நான் இவ்வளவு நல்லவன், இவ்வளவு உத்தமன், இவ்வளவு சன்மார்க்கன், இவ்வளவு உமக்கு பயந்து நடந்தவன், இவ்வளவு தூரம் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்தவன், ஆகியனால் என்னை இந்த இக்கட்டிலிருந்து நீர் தூக்கி எடுத்தாக வேண்டும் என்று சொல்லி நான் என் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை தான் வெளியே வந்துட வேண்டும். காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். இதுவும் நியாயமானதான தெரியுது. எவ்வளவு நல்லவன், அவன் ஒண்ணு பொய் சொல்லலையே, தன்னுடைய நியாயத்தை சொல்லுகிறான். நான் இவ்வளவு உண்மையா இருந்தேன், இவ்வளவு நேர்மையா இருந்தேன், இவ்வளவு உதவி செஞ்சேன், இவ்வளவு இரக்கமா இருந்தேன், இவ்வளவு தூரம் பழி வாங்குற சுபாவம் இல்லாம இருந்தேன், எல்லாமே எனக்கு இருந்துச்சு. அவனுடைய நல்ல காரியங்களை அவன் வரிசைப்படுத்துறதுல என்ன தப்பு? அதுவும் தப்பு இல்லை. ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய பார்வையில் செம்மையாய் காணப்பட்டாலும் அதுக்கு பின்னால் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64:6 வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64:6
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள்
காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. இங்கே கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய நிலைமையை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம்,
எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போலிருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நீதிகள் இருக்கலாம், சொல்லிக் கொள்வதற்கு சிறந்த காரியங்கள் நிறைய இருக்கலாம், நீங்க நல்லவர்கள் என்று நாலு பேர்கிட்ட பேர் வாங்கி இருக்கலாம், உண்மையிலேயே நீங்க நன்மை செய்கிற ஒரு நபரா கூட இருக்கலாம், எல்லாருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் ஆகிய கர்த்தருக்கு முன்பாய், அவருடைய நீதிக்கு முன்பாய் வந்து நிற்கும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாய் வந்து நிற்கும் பொழுது, அவருடைய மேன்மைக்கு முன்பாய் வந்து நிற்கும் பொழுது, அவருடைய பிரசவத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, நம்முடைய நீதியை பெரிதாய் பேசுவதற்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அதான் உண்மை. ஆண்டவருடைய நீதியோடு உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நீங்க எத்தனையோ நல்லவர்களாய் இருக்கலாம், உதவி செய்யலாம், கவனிக்கலாம், போஷிக்கலாம், பராமரிக்கலாம், ஒரு கசப்பு கோபம் வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் நடக்காம இருக்கலாம், பழி வாங்குகிற சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்தாம இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசனத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய நீதிக்கு முன்பாய் வந்து நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது, அதெல்லாம் அழுக்கான கந்தை என்பதை புரிந்துவிடும். நம்முடைய நீதியை ஆண்டவருக்கு முன்னால பேசுறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவங்களை விட நம்ம பெட்டரா இருக்கலாம், இவங்களை விட பெட்டரா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாய் வந்து பேசுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாய் நம்முடைய பரிசுத்தத்தை பேச முடியுமா? அவருடைய இரக்கத்துக்கு முன்னால் நம்முடைய இரக்கத்தை பேச முடியுமா? அவருடைய மனதுருக்கத்துக்கு முன்னால் நம்ம மனதுருக்கத்தை பேச முடியுமா? அவருடைய ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பாக நம்முடைய காரியத்தை நம்ம கொண்டு வந்து நிக்க வைக்க முடியுமா? இதெல்லாம் நான் இப்படி இருக்கிறதுனால இது எனக்கு நீ செய்யணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? யோபு நல்லவன், சான்சலர் நல்லவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஆனாலும் அவன் ஒரு நீதிமானாயிருந்து சிறந்தவனாயிருந்தாலும் தன் நீதியை அவன் சிறப்பாய் நினைக்கிறது ஒரு குற்றமான காரியம். தன் நீதியை வைத்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்வேன் என்று நினைச்சது தப்பான விஷயம். புரிதுங்களா? நம் ஆண்டவருக்கு முன்பாய் வந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீதியை பேசி சாதிக்க முடியாது. அது சுத்த கிருபை, அது ஆண்டவருடைய இரக்கம், அது ஆண்டவருடைய ஈவு. நான் இப்படி இருக்கிறதுனால எனக்கு அப்படி செய்யணும், நான் அப்படி செய்யறதுனால இப்படி செய்யணும், ஆண்டவருக்கு முன்னால் வந்து பேசக்கூடாது. ரைட் ஹேண்ட் ராயில நம்ம பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்மகிட்ட எத்தனையோ நல்லது இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் என்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால், இன்றைக்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால், இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்றால், இன்றைக்கு என் ஆண்டவரின் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்றால், அது என்னுடைய நீதியை வைத்தல்ல, என் ஆண்டவருடைய நீதியினால் நான் நிற்கிறேன், அதனாலதான் என் ஆண்டவரை ஆசீர்வதித்து இருக்கிறார். என் சுயநீதி ஒன்னு சாதிக்காது, ஒன்னுத்துக்கு உதவாது. யோபு உண்மையிலேயே ஒரு நீதிமான், சந்தேகமே இல்லை. ஆனால் அவன் இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய தவறான விஷயம் என்ன தெரியுமா? தன் சுயநீதியினால் அவன் நிறைந்திருக்கிறான். ஆண்டவருக்கு முன்னால் சேலஞ்ச் பண்றான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன், அப்படி வாழ்ந்திருக்கிறேன், இப்படி கொடுத்திருக்கிறேன், இப்படி உதவி செஞ்சிருக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்கிறேன். தன் சுயநீதியில் நிறைந்திருக்கிறார். ஒன்று சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் சுயநீதி என்று ஒன்று உண்டானால் அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கலாம், ஆனால் அந்த சுயநீதியே நம்மை அழித்துவிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான் பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு தெரியவில்லை, நல்ல லைஃப் லீட் பண்றாங்க, சான்ஸே கிடையாது, நல்ல லைஃப் லீட் பண்றாங்க, அவளை குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த நல்ல லைஃபை அவளுக்கு ஒரு பெருமையை உண்டாக்குமானால், அந்த நல்ல லைஃபை தன்னுடைய சுயநீதியாக அவளுடைய வாழ்க்கையில் உருவெடுக்குமானால், அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மனுஷன் தன் சுயநீதியினால் ஒன்றை சாதிக்க முடியாது. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 1:31 அப்படித்தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:27 நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்
பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் மர்ப்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். எதுக்கு? மாம்சமான ஒருவனும் அவருக்கு முன்பாய் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு படி செய்தார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப கனெக்ட் பண்ண புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த யோகுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் இதை வைத்து ஆண்டவருக்கு முன்பாக மேன்மையாய் அவன் பேசினான். இதைத்தான் ஆண்டவர் விரும்பல. மாம்சமான ஒருவனும் அவருக்கு முன்பாய் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு ஆண்டவர் இப்படி செய்தார். இன்னைக்கு நம்ம சிறந்த ஞானியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், சிறந்த ஆசீர்வாத நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். உண்மையா சொல்றேன், அதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்னைக்கு காலையில் ஆராதல் நிற்கும் போது அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது உள்ளத்துக்குள்ள நான் அழுதேன். சில காரியத்திற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறான், அதுக்கு எந்த விதமான மேன்மை கிடையாது. நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன், என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நம்மை நடத்துகிறார் என்றால், உயர்த்துகிறார் என்றால், பயன்படுத்துகிறார் என்றால், நம்மகிட்ட ஏதோ ஸ்பெஷல் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம யாரும் நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த, நம்ம ஞானம் என்ன நமக்கு தெரியும், நம்முடைய அறிவு என்ன நமக்கு தெரியும், நம்ம திறமை என்ன நமக்கு தெரியும். நமக்குள்ள இயற்கையா இருக்கிற ஞான அறிவு திறமை சாதுரி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு நமக்கே தெரியும், ஆண்டவர்கள் நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், ஆனால் அது அவருடைய கிருபை. ஒண்ணு சொல்ல, நம்முடைய நீதியினால் அல்ல, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவின் நீதி தான் நம்முடைய நீதி, அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறதுனால் அந்த நீதியை பார்த்துதான் ஆண்டவர் நம்மை நடத்துறாரே தவிர, நம்முடைய நீதியை வச்சு ஆண்டவர் ஒன்று நம்ம நடத்த முடியாது. ஆகையினாலே ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய சுய நீதியினால் நிறைந்து உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை நீங்க மேன்மையாய் நினைச்சு, இதனாலதான் ஆண்டவரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இதனாலதான் ஆண்டவரனை மகிமைப்படுத்தி இருக்கிறார், இதனாலதான் ஆண்டவரின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் நினைச்சு பார்த்துறாதீங்க, நினைச்சு பார்த்துடாதீங்க, கிடையவே கிடையாது. அப்படி நீங்க நினைப்பீர்கள் என்றால் அது உங்கள் சுயநீதி, அந்த சுயநீதி உங்களை கவிழ்த்து போட்டுரும். சுயநீதி நம்மை கவிழ்த்து போடும். யோபுடைய லைஃப் அதுதான் பிரச்சனை, அவனை போல யாருமே கிடையாது, ஆனால் அந்த நீதியே அவன் இருதயத்தில் மேன்மையாய் அவனுக்கு காணப்பட்டது. அதைத்தான் அவன் பேசலாம், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். எதுக்கு சந்திக்கிற? அப்பொழுது நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாய் வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நான் நிரப்புவேன். அதனாலதான் ஆண்டவர் அவனை வந்து தன்னை சந்திக்கிறதுக்கு இடத்தை காட்டிய கொடுக்கல. இவ்வளவு பெரிய நீதிமான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய நீதிமான், இவ்வளவு பெரிய உத்தமன், இவ்வளவு பெரிய தேவனுக்கு பயந்தவன், இவ்வளவு பொல்லாப்புக்கு விலகினவன், ஆனா அவனுக்கு ஆண்டவர் எங்க சந்திக்கிறதுன்னு தெரியல, ஆண்டவர் தன்னை மறைச்சுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? நீ எதை பேசுறது எங்கிட்ட வர? உன் நீதியை பேசுறதுக்கு எங்கிட்ட வரையா? ஆண்டவர் தன் முகத்தை மறைச்சிட்ட, அதை நான் கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்லை. உன் நீதியை பத்தி நீ பேசுறத கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்லப்பா. நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் புரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவர் அவனுக்கு தன்னை மறைத்துக் கொண்டே இருந்தார். கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் அவனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் சம்பாஷணைகள் திரும்ப 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 37 அதிகாரம் வரைக்கும் வருது. எல்லாம் போனவர்கள் 38 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து நிற்பார். வாசிக்கலாம், 38 அதிகாரத்தின் ஸ்டார்டிங் வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக,
பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக,
அறிவில்லாத வார்த்தைகளினால்,
அறிவில்லாத வார்த்தைகளினால்
ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்,
ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்,
இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள்,
இப்பொழுதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள்,
நான் உன்னை கேட்பேன்,
நான் உன்னை கேட்பேன்,
நீ எனக்கு உத்தரவு சொல்லு,
நீ எனக்கு உத்தரவு சொல்லு,
நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது,
நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது,
நீ எங்கே இருந்தாய்,
நீ எங்கே இருந்தாய்,
நீ அறிவாளியானால் அதை அறிவி,
நீ அறிவாளி அதை முதல்ல சொல்லுங்கிறார் ஆண்டவர். இவ்வளவு பேசுற இல்ல, எவ்வளவு பேசுற, நான் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகின, எவ்வளவு காரியத்தை பேசுற, நான் இப்படி சீக்கிரம் அதை பண்ணல இதை பண்ணலன்னு பேசுறியே, நான் இப்ப சொல்றேன், நீ இடை கட்டிட்டு எனக்கு முன்னால நீ நில்லு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்,
முதல் கேள்வி, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் பொழுது அதை பாத்தியா, தெரிஞ்சா சொல்லு பார்க்கலான்ற. என்னதான் சொல்றது அவனுக்கு? அவன் எனக்கு எல்லாமே தெரியும் நிலைமையில் தான். இப்ப அவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரைஸ் பண்றாரு, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்த போது எங்க இருந்த நீ? உனக்கு தெரியுமா சொல்லு, தெரிஞ்சா சொல்லு. வாயை முடித்து நிக்கிறான். இப்ப இந்த எடுத்தனா இந்த 38, 39, 40, 41 எடுக்கு. இப்ப வாசிக்க டைம் இல்லை. நீங்க வீட்டுல போய் நல்லா ஆண்டவர் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டான் நிதானமா படிங்க. யோபு புக் நல்லா இருக்கு, அருமையான புக். 38 to 41 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் படிங்க. ஆண்டவர் க்வெஸ்சன் மேல க்வெஸ்சன் போடுவார். இப்போ எதுக்குமே அவனால வாய் தகுந்த ஒண்ணு சொல்ல முடியாது. ஆண்டவர் உட உடனே உடைச்சார். உனக்கு அவ்வளவு நீதி இருக்கு, ரைட். அந்த நீதியை வச்சுட்டு எனக்கு முன்னால் நிக்காதப்பா, உனக்கு என்னென்ன எல்லாம் தெரிய சொல்லு. அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல, வாய் தகுந்த. கடைசியில தான் இந்த 41 வரைக்கும் ஆண்டவர் கேட்டு அவனை வாட்டி எடுத்துட்டார். ஒரு காரியத்துக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கடைசியில் 42 வரும்பொழுதுதான் அவன் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். சரண்டர். இதுவரைக்கும் அவன் நீதி பேசிட்டு இப்போ அப்படியே அடங்கிட்டான். நான் யாரு கூட வந்து, நான் யாருக்கு முன்னால் வந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன், அவனுக்கு புரியுது என் நீதி அது இது இது. கடைசியில் யாருக்கு முன்னால் வந்து பேசிட்டு இருக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு முன்னாலயா? அப்பதான் அவன் தன்னுடைய குறைவை உணர்ந்தான், தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான், தன்னுடைய சூழ்நிலைகளை அவன் உணர்ந்து அவன் ஆண்டவருக்கு முன்பாக சரண்டர் ஆகிறான், அறிக்கை பண்றான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமையை, அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை என்பதை, வல்லமை உள்ளவர் என்பதை அக்னாலஜ் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். என் ஆண்டவரால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் தான் கொண்டு வர முடியும். என் நீதியை வச்சுட்டு நான் எதையும் சாதிக்க முடியாது, காரியத்தை ரூபிக்க முடியாது. ஆண்டவர் தான் என் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்களுடைய நீதி ஏதோ நாலு நீதி வச்சுக்கிட்டு மாற்றம் வரும், மாற்றம் வரும்னா ஒரு போதும் அதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தரிடத்தில் சரண்டர் ஆகி சொல்லுங்க. அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் மாற்றத்தை கொண்டு வருகிறோடைய கிரியைகளில் நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட சரண்டர் ஆகி சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது. உங்க வாழ்க்கையில் எந்த நீதியும் பேசாங்க பேசாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வார வாரம் நான் சர்ச்சுக்கு போறேன், ஏதோ கொஞ்சம் பைபிள் படிக்கிறேன், ஏதோ ஜெபம் பண்றேன், சாப்பாட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 3 ஜெபம் பண்ணிடுறேன். இந்த நீதிகளெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பேசிட்டு இருக்காது, புரியுதா? இதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு நீதி உள்ளவனாலேயே ஒண்ணும் சாதிக்க முடியல. அவன் நீதிக்கு மேலும் பக்கத்திலே போக முடியாது. அவ்வளவு ஒரு நீதிமானா இருந்த யோகுக்கு போக, யோகுனாலேயே தன் நீதியை வச்சுட்டு ஒண்ணும் சாதிக்க முடியல. அப்ப நம்ம நீதியெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாய் அழுக்கான கந்தை என்பதை உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து நீதியினாலதான் நான் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு சரண்டர் ஆகுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது. அவர்கிட்ட சரண்டர் ஆனாதான் ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையில சேஞ்ச் உடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் அங்கதான் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தின் முதல் படியே அவருடைய சர்வ வல்லமைக்கு முன்பாக சரண்டர் ஆகிறது தான் இருக்குது. அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்கதான் ஆரம்பிக்குது. அடுத்த காரியம் என்ன நடக்குது பாருங்க. 42:3 5-6 வாசிக்கலாம்.
அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன்,
என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன்,
இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது,
இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது.
ஆகையால்
நான் என்னை அருவறுத்து
தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்,
கர்த்தர் இந்த வார்த்தைகளை போதும்
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசின உடனே இப்பொழுதுதான் அவன் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. அடுத்தது இரண்டாவது காரியம் அவன் செய்கிறான், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன். இப்பதான் உண்மையான அறிக்கை வருது. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் என் நீதி அறிவுன்னு பேசுறேனே, என் கண் அவ்வளவு சுத்தம் சொன்னேன், நான் இவ்வளவு இறக்கம் சொன்னேன், நான் இவ்வளவு பழிவாங்கல் சுபாவம் சொன்னேன், இதெல்லாம் இப்ப பார்க்கும் போது ஒண்ணு தெரிஞ்சிட்டேன், இதெல்லாம் அளப்பல் வார்த்தை. அவன் கடைசியில் பாருங்க, இப்ப அவனுடைய குறைவு வெளியில வருது பாருங்க. இப்ப அவன் சொன்ன ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது அவனுடைய குறைவு அவனுக்கு தெரியுது. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இதுவரைக்கும் தன்னுடைய நீதியை பெருமையோடு உற்சாகத்தோடு பேசுற யோபு இப்ப சொல்றான், என்னை பார்த்தா எனக்கே அருவறுப்பா இருக்குது. 31 அதிகாரத்தில் வரும்போது நெஞ்சு நிமித்திட்டு பேசினான், என்ன போல யார் நீதிமான், நான் இப்படி செஞ்ச என்ன போல யாராவது இருக்கிறாங்களா, சேலஞ்ச் பண்ண, நான் இப்படி செஞ்சா இப்படி ஆகட்டும், சேலஞ்ச், நான் யாருக்காவது உதவி செய்யலாம், என்னுடைய வயல் நிலம் எல்லாம் போகட்டும், சேலஞ்ச் பண்ண. ஆனா இப்ப சொல்றான், என்னுடைய நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இப்ப என்ன பார்த்தா எனக்கே அருவறுப்பா இருக்கு, என் குறைய நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு, நான் எவ்வளவு சுயநீதி என்கிற ஒரு அருவறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தன்னுடைய குறைவை அவன் உணர்ந்தான். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய செயல்பாடுகளை நம்ம அக்செப்ட் பண்ணணும், நம்ம சுய நீதியில் நிற்க கூடாது. இரண்டாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்முடைய குறைவுகளுக்காக நம் மனஸ்தாபப்பட தெரியணும். புரியல, நம்முடைய குறைவுகள், நம்மகிட்ட எத்தனையோ குறை, யோபு நல்லவன் நம்ம ஃபுல்லா பார்க்கிறோம், ஆனால் அவனிடத்துல இருந்து எவ்வளவு பெரிய குறை இருக்குது பாத்தீங்களா, அது சுயநீதிங்கிறதே குறை. அப்ப அந்த காரியத்திற்காக இப்ப அவன் மனஸ்தாபப்படுறேங்கிறாய், இதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், தேவ சமூகத்தில் மனஸ்தாபப்படணும். சின்ன சின்ன குறைவா இருக்கலாம், யோபுடைய வாழ்க்கையில் வெளிப்பிரகாரமா எதுவுமே கிடையாது, இருந்ததெல்லாம் மனசுல இருந்த குறை தான், வெளியில உடைய ஆக்ஷன்ல எந்த குறையும் சொல்ல முடியாது, மனசுல இருந்த சுயநீதி தான் பிரச்சனை. இப்ப சொல்றான், இந்த காரியத்தை நினைக்கும் போது என் மனசுல எவ்வளவு தூரம் சுயநீதி நிறைஞ்சிருந்த நினைக்கும் போது என்னை பத்தி எனக்கே அருவறுப்பா இருக்குது, ஆகிய நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகளுக்காக நாம் அறிக்கையிடும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 20:6 வாசிக்கலாம்.
மனுஷர் பெரும்பாலும்
தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்.
உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்.
இந்த ஒரு வார்த்தை பாருங்க, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், இதை செஞ்ச, அந்த உதவி செஞ்ச, இந்த உதவி செஞ்ச, இவங்களுக்கு அதை செஞ்ச, இதை செஞ்ச, தங்களுடைய நீதிகள், தங்களுடைய நல்ல காரியத்தெல்லாம் பிரபலப்படுத்துவாங்க, இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், அவங்களுக்கு இதை செஞ்சிருக்கிறேன், அவங்களுக்கு இதை செஞ்சிருக்கிறேன், தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். அந்த தயாளத்தை பிரசித்தப்படுத்துவங்க எல்லாம் யாருன்னா, தேவனுக்கு முன்பாய் உண்மை இல்லாதவங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுது, உண்மையுள்ளவனை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்னா, இந்த தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறவெல்லாம் யாருன்னா உண்மை இல்லாதவர்கள், தேவனுக்கு முன்பாய் உண்மை இல்லாதவங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ நல்லது இருக்கலாம், அதை நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அப்படி போனா நம்ம உண்மை இல்லாதவங்களாயிடுவோம். ஆனால் நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம உண்மை உள்ளவர்கள் என்றால் நம்முடைய காரியம் எத்தனையோ நல்ல காரியம் நம்மகிட்ட இருக்கணும், இருக்கணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாய் வரும் பொழுது மனத்தாழ்மையோடு அவருடைய கிருபையை நினைத்து நம்முடைய நீதியினால் ஒன்னு சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து மனத்தாழ்மையோடு நாம் நம்ம கர்த்தருக்கு முன்னால் நிற்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க முடியும். அதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குறைவுகளை நாம் உணர்ந்து மனஸ்தாபப்படணும். மூன்றாவது, அவருடைய வாழ்க்கையில் இந்த 42 அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த மாற்றம், 10 வசனத்தை வாசிக்கிறோம்.
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது,
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது
கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்,
கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்.
யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்,
யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்
இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்,
இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இங்கே பார்க்கும் பொழுது யோபு அடுத்தபடியாய் மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு இரண்டத்தனையாய் கொடுப்பதற்கு அவன் செய்த முக்கியமான காரியம், அவருடைய சிநேகிதர்கள் எல்லாரையும் அடுத்தது கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வரார். 7 வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய சிநேகிதரை குறித்து பேசுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, ஆகையால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் இப்ப யோபுடைய குறைவை 38 அதிகாரத்தில் 41 வரைக்கும் சுட்டிக்காட்டிட்டார். இப்ப அடுத்தது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் கூப்பிடுறாரு. யோபுடைய குறைவு சொன்னவர் இப்ப சொல்றாரு, நீங்க யோபோட நீங்க இன்னும் மோசம்ட்டாரு. இந்த மூணு பேரை பார்த்து அவங்ககிட்ட எத்தனையோ காரியம் நல்லது இருந்துச்சு, ஆனா சுயநீதினோடு இருந்துச்சு, அத அவரே டைரக்டா கரெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப சொல்றாரு, ஆனா அவன் பேசுறது போல கூட நீங்க நிதானமா பேசல, உங்க மேல எனக்கு கோபம் வருது, அதனால ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் அவனுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பலி செலுத்துங்க, கர்த்தருக்கு முன்பாக எனக்கு பலி செலுத்துங்க. அப்படி செய்யும் போது யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே போல யோபு கிட்ட வந்த உடனே அவன் தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்தான். பண்ணின உடனே இவனுடைய சிறையிருப்பு மாறிச்சு, முன்பு இருந்தது போல எல்லாமே ரட்டத்தனையாய் வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 4 அதிகாரத்தில் ஆரம்பிச்சு 37 அதிகாரம் வரையிலும் இந்த யோபுடைய சிநேகிதர்கள் யோபுவை போட்டு பல விதங்களில் அவங்க வாட்டி எடுப்பாங்க. நீ மனுஷன், நீ தேவனுக்குமா, நீதிமான அப்படியா இப்படியா என்று சொல்லி அவனை பல விதங்களில் அவனை போட்டு நொறுக்கிடுவாங்க. இப்பொழுது யோபுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நண்பர்களை கர்த்தர் அவனுக்கு முன்னால வச்சு அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கிறாரு. கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சரி பண்றாரு. யோபுவை பர்சனலா ரெடி பண்ணாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணாரு. இப்ப யோபுவை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே ஒரு தடை என்னன்னா, அந்த நண்பர்கள் மேல் அவனுக்கு இப்போது ரொம்ப ஒரு கசபம் முன்னிடுச்சு, இப்படி எல்லாம் நம்மளை பேசுறாங்களே, இப்ப இவன் ஆசீர்வதிக்கணும்னா அந்த குறைவையும் ரெக்டிஃபை பண்ணணும், அதையும் எடுக்கணும். அதனாலதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் எடுக்கிறாரு. இவங்களை போய் ஏன் பலி செலுத்த தனியை செலுத்திட்டு போலாம்ல, யோபு கிட்ட போயிட்டு பலி செலுத்துகிறார். அப்ப அவன் வேண்டுதல் செய்வான், அப்புறம் தான் ஆசீர்வதிப்பார். இதுல என்ன காரியம்னா, யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு இந்த ஒரு ரூட்ல போக வேண்டியதா இருக்கு. இவங்களையும் யோபு கிட்ட அனுப்பணும், அவனை ரெடி பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு லாஸ்ட் லெவல் கடைசி அவனை பிரிப்பேர் பண்றார். அதுக்கு அவன் என்ன செய்யணும், அவர்களை தன்னை வேதனைப்படுத்தினதான அவர்களை ஆசீர்வதிக்கணும். மூணாவது காரியம் அதுதான். ஃபர்ஸ்ட் காரியம், உங்க வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் சுயநீதி எதுவுமே இல்லாம ஆண்டவர் தான் கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நீங்கள் டோட்டலா நீங்க பிலீவ் பண்ணணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க சுயநீதியை வச்சுட்டு ஒண்ணு சாதிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் உணரணும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகள், சின்ன சின்ன குறைவுகளுக்காக நாம் மனஸ்தாபப்படணும். நம்முடைய குறைவுகளுக்காய் மனஸ்தாபப்பட இருதயம் இருக்கணும். மூணாவது, நம்மை துன்பப்படுத்தின வேதனைப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக நமக்கு மாற்றம் வரும். இதுக்கு என்ன சம்பந்தம்? மற்றவங்களை ஆசீர்வதிக்க நமக்கு என்ன ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3:9 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:9
தீமைக்கு தீமையையும்
தீமைக்கு தீமையையும்
உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல்
உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல்
அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து
ஆசீர்வதியுங்கள். பாருங்க, நமக்கு ஒரு அழைப்பு இருக்குது. உங்க அழைப்பை தெரிஞ்சு கொள்ளுங்க. என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். எதுக்கு? நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக என் ஆண்டவர் என்னை தனக்காக என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆரம்பத்திலே சொன்ன ஆண்டவர் நம்ம என்னைக்குமே பெருக பண்ணுகிறவர், ஒரே லெவலில் வைக்கிறவர், மாற்றத்தை உண்டு பண்றவர். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாதீங்க. ஒருத்தன் தீமை செஞ்சா பதிலுக்கு தீமை செய்யாதீங்க. ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்றாங்க, உதாசீனம் பண்றாங்க, மறுபடியும் அவங்களுக்கு பதிலுக்கு அவங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. என்ன செய்யணும்? ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க, உங்களுக்கு நன்மை செய்தவங்களையும் ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்தினவங்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஏன் ஆசீர்வதிக்கணும்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அதுதான் அந்த வருஷம். அதை ஃபார்முலா இங்க எதை நம்ம விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நம்ம ஆசீர்வாதத்தை விதைக்க வேண்டும். மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். கசப்பு, எரிச்சல், கோபம், வைராக்கியத்தை வச்சிருந்தோம்னா அந்த நமக்கு ரிட்டர்ன் வரும். ஒருத்தவங்களுக்கு தீமை செஞ்சா, ஒருத்தவங்களுக்கு உதாசீனம் பண்ணிட்டான், ஆசீர்வதிங்க. ஏன்? நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். என்ன இருக்குதோ ஆண்டவன் அழைச்சிருக்கிறாரு, அதையே நான் மற்றவங்களுக்கு நான் செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அதனாலதான் ஆண்டவர் யோபுவை பார்த்து சொன்னார், சிநேகிதருக்காக ஆசீர்வதிச்சவன் அவன் தன் சிநேகிதரை கசப்பு எதுவும் வைக்காம அவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உங்க கோபம் இவங்க மேல முழுபடியா நிலைமையில் இருக்குது, அவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நம்ம ஜெபிச்சிருப்பான். ஜெபிச்சோன்னு ஆண்டவர் பார்த்த ஸ்பாட்லயே அவனுக்கு முன்னிருந்த எல்லாத்தையும் டபுள் மிஷன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு. 9 மாதங்களாய் அவனுக்கு இருந்த சிறுமை, இழப்புகள் எல்லாத்தையும் அவன் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் பூரண ஆயுஸ் உள்ளவனாக அவன் மரித்தான் என்றும் யோபுவின் புஸ்தகம் முடிவடைகிறது. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். அதுக்கு பிறகு அநேக ஆண்டுகளை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து அவனை காத்துக் கொண்டார். இப்ப 3வது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும். எல்லாரையும் நாம் ஆசீர்வதிக்கணும். அதுக்காகவே இந்த ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இதை செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்ட தருவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். மாற்றத்தை ஆண்டவர் நமக்குள் ஏற்படுத்துகிறார். யோபுவின் வாழ்க்கையில் அவன் உத்தரவு நமக்கு விலகின மனுஷன் அந்த நிலைமையில் தன் இருதயத்தை திறந்து வாய்ப்போடு சொல்லுகிறான், இப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தை நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறான்.
தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்க. அதற்கு முதல் படி என்ன? யோபுவின் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள், அவருடைய நீதியெல்லாம் அருமையான காரியங்கள், தைரியமாக ஆண்டவருக்கு முன்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். அவர் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, அவர் சொன்னது எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணல, உள்ளதை தான் சொன்னான், சேலஞ்சா சொன்னான். காரணம் அவருடைய வாழ்ந்தாவே, அதனாலதான் அவனால் அப்படி தைரியமா பேச முடிஞ்சது. அதெல்லாம் கரெக்டான விஷயம்தான். அவன் வாழ்க்கையில் நடந்தது நடக்காதது ஒண்ணு அவன் சொல்லல, நடந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிற்கும் போது நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் யோபு மிஸ் பண்ணிட்டான். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவருடைய ஆசனத்திற்கு முன்பாய் வந்து சேர்ந்து என் நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாய் வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று சொன்னானே, அங்கதான் பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவு நீதிமானா இருந்தும் அவனுக்கு தன்னை மறைத்துக் கொண்டார். எதுக்காகப்பா நீ என்னை சந்திக்க வர, உன் நீதியை பேசுறதுக்கு வரியா, என்னை மீட் பண்ண முடியாது அப்படின்ட்டார். இன்னைக்கு சொல்ற நம்முடைய நீதியை பேசுறதுக்கு ஆண்டவருக்கு முன்னால போயிருந்தா தேவ பிரசனம் நம்மை சந்திக்காது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இல்லை. நம்மளை பத்தி பேசுறது எல்லாம் கேட்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இல்லை. போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு பரிசேயன், ஆண்டவரே என் வருமானத்திலாம் தசமாகம் கொடுக்கிறேன், வாரத்தில் ரெண்டு முறை உபவாசம் பண்றேன், நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர், மற்ற நியாயக்காரனை போல் இல்லாதபடியால் நமக்கு சோத்திரன், அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இல்லை. தன்னுடைய நீதியை குறித்து ஒருவன் ஜெபிப்பானால் அதை கேட்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இல்லை. ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து அவருடைய நீதியிலே அவரை சார்ந்து வந்து நிற்கிறவனைத்தான் அந்த ஜெபத்தை கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்ம யார், பெரிய திறமசாலிகளா? கிடையாது, பைத்தியக்காரர்கள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஞானியா மாற்றி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ஞானம் என்பது. நம்ம ஞானம் என்னன்னு நமக்கு தெரியும், ஆனால் நமக்குள்ள ஒரு ஞானமான வார்த்தை இன்றைக்கு வெளிவருகிறது என்றால், நமக்குள்ள ஒரு ஞானமான வாழ்க்கை நம்மால் வாழ முடிகிறது என்றால், அது நம்ம ஞானம் அல்ல, தேவ ஞானம். நம்ம ஞானம் என்றது நமக்கு தெரியும், அது தேவ ஞானம். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமானார், நீதியானார். அவர்தான் நம்முடைய நீதி. அந்த நீதியை வச்சுதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். நம்ம நீதி எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாய் அழுக்கான கந்தை. கர்த்தர் அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்பதான் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு மாற்றம் உங்க வாழ்க்கையில வேணுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய நீதி எல்லாம் உமக்கு முன்பாய் அழுக்கான கந்தை ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். சரண்டர் ஆகுங்க, சரண்டர் ஆகுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இரண்டாவது காரியம், அதுவரைக்கும் தன் நீதியை கம்பீரமாய் பேசினான், இப்ப சொல்றான் நான் வீணான வார்த்தைகளை அளப்பிக் கொண்டிருந்தேன். இப்ப அதே வார்த்தை அவனுக்கு வீணான வார்த்தையும் தெரிஞ்சு போச்சு. ஆகையினால் என்னை குறித்து நானே அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் போய் உட்காருகிறேன். நான் வீண் வார்த்தை அளப்பிட்டேனே, என் நீதி எல்லாம் பேசி வீணான வார்த்தை ஆண்டவருக்கு முன்னால் அழப்பிட்டனே. இப்ப சொல்றான், என்னுடைய வாழ்க்கை குறித்து நானே அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் உட்காருகிறேன். நம்முடைய குறைவை நாம் உணர வேண்டும், நம்முடைய குறைவுகளை உணரணும். ஆண்டவர் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு குறைவுகளை உணர வேண்டும். இரண்டாவது காரியம் அது. மூன்றாவது, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பின்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதை தெரிஞ்சு கொள்ளணும். பேதுரு சொல்லுகிறார், தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாதிருங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அதான் ஆண்டவர் சொல்ற. உங்களை துன்பப்படுத்தி நாங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அதில் பிரியமாயிருக்கிறார். அதை வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, யோவின் முன்னிலைமை பார்க்கிறவருடைய பின்னிலைமையிலே இரட்டத்தனையாய் ஆசீர்வதிச்சீங்க. அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்திலே மாற்றம் வந்தது. இன்னைக்கு உடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திலே மாற்றம் வர வேண்டும் என்றால், முதலாவது உங்கள் வாழ்க்கை தரத்தில் மாற்றம் உண்டாகணும். அப்பதான் உங்களுடைய சூழ்நிலைகளிலே மாற்றம் வரும். நீங்க மாறினாதான் உங்களுடைய காரியங்கள் மாறும். நீங்க மாறணும். ஃபர்ஸ்ட் நம்ம மாறினாதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறும். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகணும். ஃபர்ஸ்ட் அவருடைய நீதியை பிடிச்சுக்கணும். நம்ம நீதி ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, நம்முடைய குறைவுகளை எல்லாம் உடனே கூட நம்ம உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிடணும். மூணாவது, யார் மேலையும் கோபம் கசப்பு வைக்காம யாரை ஆசீர்வதிக்கணும். நம்ம எதை விதைக்கிறோம் அதைத்தான் நம்ம அறுப்போம். ஆசீர்வாதத்தை விதையுங்க, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீங்க. யாரையும் கசப்போடு நீங்க பார்க்காதீங்க, ஜெபிக்காதீங்க. ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள் ஒரு மாற்றம் வருவதற்கான ரகசியத்தை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். யோபுவின் வாழ்க்கையில் நீங்க கற்றுக் கொடுத்தீங்க, அதே போல மாற்றம் வந்தது. எழுத எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் சுதந்திரிக்க வச்சீங்க. பூரண ஆயுசோடு அவன் மதிக்கும்படி செய்தீங்க. அதுபோல எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. நீங்க மாத்திர மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் நகலுமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன்.